கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதிலுள்ள பாடங்கள் படிப்பினைகள் குறித்து நாம் படித்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். நேற்று பத்ரு போர் வரை உள்ள நிகழ்வுகளை பார்த்தோம். இன்று அதிலிருந்து தொடர்ச்சியாக சில சின்ன சின்ன நிகழ்வுகளை பார்த்துவிட்டு, ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைபிடித்த கொள்கை, அவர்கள் கடைபிடித்த பண்பை பற்றி சற்று விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். உஹுத் போர், உங்களுக்கு தெரியும், பத்ரிலே தங்களுக்கு ஏற்பட்ட அந்த தோல்விக்கு பழி வாங்குவதற்காக உஹுத் என்ற இடத்தில் குறைஷிகள் ஒன்று சேர்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக அவர்கள் வைத்திருந்த திட்டம் என்ன? நாம் மதினாவிற்குள் இருந்து கொண்டே போர் செய்வோம், வருபவர்களை தடுப்போம் என்று. ஆனால் சில முஸ்லிம் வீரர்கள் மதினாவிற்கு வெளியில் சென்று குறைஷிகளை சந்திப்போம், பத்ரிலே எங்களுக்கு தவறிவிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுப்பான், நாங்களும் உண்மையாளர்கள் என்பதை நபியே நீங்கள் பார்க்க வேண்டும், ஷஹாதாவை ஆசி வைத்தவர்கள் அப்படி கூறினார்கள். அல்லாஹ் நாடியது நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு உஹுத் என்ற மலை, அதை சுற்றியுள்ள அந்த மைதானத்திலே கூடாரமிடுகிறார்கள். நீண்ட சம்பவம். குறிப்பாக நடந்த நிகழ்வு என்ன? ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது, வந்தவர்கள் தோற்று ஓட ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நபித்தோழர்களை உஹுத் மலைக்கு அருகில் உள்ள ஒரு மலைக்குண்டிலே ஏற்றி நிறுத்தி வைத்திருந்தார்கள். இந்த வழியாக குறைஷிகள் நம்மை தாக்கலாம், ஆகவே நீங்கள் இந்த பாதையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பக்கமாக நாங்கள் தாக்கப்படக்கூடாது, எங்களுடைய முதுகுப்புறங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களை நிறுத்தியிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் போரிலே வெற்றி கொண்டு கனிமா பொருளை சேகரித்த போது நிறுத்தப்பட்ட அந்த அம்பெரியும் வீரர்களில் சிலர் தங்களுக்குள் பேசினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் போர் முடிந்து விட்டது, மக்களெல்லாம் கனிமத்தை பொறுக்குகிறார்கள், வாருங்கள் நாமும் கனிமத்தை அள்ளுவோம், கனிமத்தை சேகரிப்போம். அப்போது அந்த சிறு கூட்டத்திற்கு தலைவராக இருந்த சஹாபி சொல்கிறார், நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹுவின் தூதருடைய கட்டளை நான் உங்களுக்கு சொல்லும் வரை நீங்கள் இந்த இடத்திலிருந்து திரும்பக்கூடாது, நாங்கள் கொல்லப்பட்டதை பார்த்தாலும் கூட நீங்கள் இந்த இடத்திலிருந்து இறங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ரசூலுல்லாஹுடைய அடுத்த கட்டளை வரும் வரை நாம் எதிர்பார்த்திருப்போம். ஆனால் ஏறக்குறைய ஒரு 36 அல்லது 37 தோழர்கள், இல்லை, அந்த கட்டளை போரிலே வெற்றி ஏற்படும் வரைதான், இப்போது நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்து விட்டது, வாருங்கள் கனிமாவை சேகரிப்போம் என்று அமீருடைய கட்டளைக்கு மாறு செய்து மலையிலிருந்து இறங்கினார்கள். ஹாலித் இப்னு வலீத் புறமுதுகு காட்டி ஓடிய கூட்டத்தில் இருந்தவர் சற்று திரும்பி பார்க்கிறார். கொஞ்ச தூரம் சென்று அவர் எதிர்பார்த்த அந்த தொகை அந்த வழியிலே இல்லை, ஆஹா குறைந்து விட்டார்கள், வெகு விரைவாக எஞ்சியிருக்கின்ற மக்களை நாம் தாக்கலாம், இந்த பாதையின் வழியாக சென்று முஸ்லிம்களை பின்புறத்திலிருந்து தாக்கலாம், எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்களோ அது நடக்கப் போகிறது. வருகிறார், 13 தோழர்கள் தான் இருக்கிறார்கள், அவர்களை கொன்றுவிட்டு முஸ்லிம்களை பின்புறத்திலிருந்து தாக்க ஆரம்பித்த போது அந்த சில மணி நேரங்களுக்குள், அதாவது மதியம் வேளையிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து கனிமாவை பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள், சேகரித்துக் கொண்டிருந்தார்கள், மதிய வேளைக்கு பிறகு இந்த அட்டாக், இந்த தாக்குதல் தொடர்கிறது, ஒரு சில மணி நேரங்களுக்குள் 70 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். உஹுத் போர் காலையில் ஆரம்பமாகி அன்றைய அசருக்குள் முடிந்து விடுகிறது. 70 நபி தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். பயங்கரமான ஒரு சோதனை. பல மக்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹுடைய பல் உடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரும்பு தொப்பி அணிந்திருந்தார்கள். அதனுடைய ஆணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றியிலே சுருகிக் கொள்கிறது. ரசூலுல்லாஹுடைய பல் உடைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஒரு பள்ளத்திலே மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். இரத்தம் முகமெல்லாம் ஓடியதற்கு பிறகு மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். அவர்களை கல்லால் அடித்த இப்னு கமீஆ பார்த்துவிட்டு, முகமதை நான் கொன்றுவிட்டேன் என்று அவன் பொய்ப்பிரச்சாரம் செய்தான். பல தோழர்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்களா, இனி தாங்கள் என்ன செய்வது என்று புரியாமல் ஆயுதங்களை போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டார்கள். இப்படி பல ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்து கொண்டிருந்த போது, முதன் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி குறைஷிகளுடைய சஃபுகளை கிழித்து கொண்டு நபி அவர்களிடத்தில் வந்தவர்கள் யார்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. பிறகு அபு உபைதா வருகிறார், பிறகு அலி வருகிறார், பிறகு தல்ஹா, பிறகு உமர் இப்னு கத்தாப், ஹாரிஸ் இப்னு சம்மா, அபு துஜானா, சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த பொறுக்கி எடுக்கப்பட்ட இந்த தோழர்கள் அங்கே வந்து ஒன்று கூடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு மலை பகுதியை நோக்கி அவர்கள் ஒதுங்குகிறார்கள். சரி, இந்த இடத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த சில நிகழ்வுகளை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். என்ன அந்த நிகழ்வுகள்? எவ்வளவு ஒரு மனிதர் உயர்ந்தவராக இருப்பாரோ அந்த அளவுக்கு அவர் பிறருடைய உயர்வை தியாகத்தை மதிப்பார். ஒருவர் மட்டமானவர், ஒருவர் தாழ்ந்தவர் என்பதற்கு அடையாளம் என்ன? உயர்ந்தவர்களை, சிறந்தவர்களை அவர் மட்டமாக பார்ப்பது. கண்ணியவான்களை கண்ணியவான்கள் கண்ணியப்படுத்துவார்கள். சிறந்தவர்களின் சிறப்பை சிறப்பிற்குரியவர்கள் அறிவார்கள். இன்னமா யஅரிஃபு தல் ஃபத்லி மின்ஹும் தவூஹு. உயர்வானவர்களை அறிபவர்களும் உயர்வானவர்களே. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்திலே தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தியாகத்தை நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். உஹுத் போர் என்று ஒன்று பேசப்பட்டால், அந்த உஹுத் போருடைய தியாகங்கள் எல்லாம், அந்த உஹுத் போருடைய சிறப்புகள் எல்லாம் தல்ஹாவுக்குத்தான் சேரும். அப்படி என்ன தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டு போர் செய்யும் ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பெருமிதத்தை பாருங்கள். குன் தல்ஹா ஹைஸு ஃபாதனி மா ஃபாதனி, குன் தல்ஹா ஹைஸு ஃபாதனி மா ஃபாதனி. எனக்கு தவறிவிட்ட வாய்ப்பு அது தல்ஹாவுக்கு கிடைக்கட்டும், நான் பார்க்கும் மனிதர் தல்ஹாவாக இருக்கட்டும். அல்லாஹு அக்பர். இன்று நம்மிலே பலர் எப்படி, ஒரு சிறப்பு என்றால் அது எனக்கு தான் கிடைக்க வேண்டும், ஒரு உயர்வு என்றால் எனக்கு தான் கிடைக்க வேண்டும், ஒரு நன்மை நான் செய்தால் அது இல்லை என்றால் அப்படியே குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். இல்லை, இதுவல்ல அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம். ஹைஸு ஃபாதனி மா ஃபாதனி, எனக்கு தவறிவிட்டது கடைசி வரை ரசூலுல்லாஹோடு நின்று போர் செய்கின்ற பாக்கியம். திசை திருப்பப்பட்டார்கள், சிதறி அடிக்கப்பட்டார்கள். முதலாவதாக ரசூலுல்லாவை தேடி வரக்கூடிய நபர், அப்போது ஒரு மனிதர் அங்கே சிதறாமல் ரசூலுல்லாஹை விட்டு ஓடாமல் போர் செய்து கொண்டிருக்கிறார். தல்ஹாவின் மீது அபூபக்கர் வைத்திருந்த பாசம். 10 நபி தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸிலே அபூபக்ரின் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா என்று சொல்கிறார்களே, அந்த பட்டியலில் யாரும் வருகிறார்கள்? தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அடுத்து இன்னொருவர் வருகிறார், சற்று பாதத்தை ஊன்ற முடியாமல் கஷ்டப்பட்டு வருகிறார். அவரை பார்த்தால் அவர்தான் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு. காயங்கள், பலவிதமான துன்பங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பல் உடைந்திருக்கிறது. அவர்களுடைய முகம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த முகத்திலே அவர்கள் அணிந்திருந்த இரும்பு கவசத்தினுடைய இரண்டு பெரிய ஆணிகள் அங்கே சுருகிக் கொண்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹாவையும் அபு உபைதாவையும் பார்க்கிறார்கள். அலைக்குமா சாஹிபகுமா, அபூபக்கருக்கு சொல்கின்றார்கள், அபு உபைதாவுக்கு சொல்கின்றார்கள், தல்ஹாவை காப்பாற்றுங்கள். தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு வாளால் போர் புரிந்து பிறகு முஷிரிக்குகளிடமிருந்து அம்புகள் வர ஆரம்பித்த போது கேடயம் இல்லாத நேரத்திலே அந்த அம்புகளை தங்களுடைய கையை கொண்டு தடுக்கிறார்கள். கை முழுக்க காயமாகி கை வேலை செய்ய முடியாமல் சுல்ல செய்யதாகு, அவர்களுடைய கை சூம்பி போகிவிட்டு செயல் இழந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலிருந்து அந்த இரும்பு தொப்பியில் உள்ள அந்த நுழைந்த அந்த ஆணியை வெளியே எடுக்க வேண்டும். என்ன செய்வது பாருங்கள், நபி தோழர்கள் இடத்தில் இருந்த அந்த போட்டியை அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், உக்ஸிமு அலைக பிஹக்கி லமா தரக்தனி, அபூபக்கர் சத்தியம் செய்து சொல்கிறேன், நீ இதை எனக்கு விட்டுவிட வேண்டும். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்து சொல்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு விலகி கொள்கிறார்கள். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு மெல்ல மெல்ல கடித்து அந்த ஆணியை வெளியே எடுக்கிறார்கள். இதிலே அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்பல் இரண்டும் விழுந்து விடுகிறது. பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அபு உபைதா மின் அஹ்சனின் நாசி ஹத்மா, முன்பல் இழந்தவர்களில் அழகியவராக நான் அபு உபைதாவை கண்டேன். கடைசியில் எப்படி ஆகிவிட்டது? பொதுவாக முன்னாடி இரண்டு பல் இல்லைன்னு சொன்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்காது. அபூபக்கர் சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹிவிற்காக தன் முன்பல்லை இழந்த காரணத்தால் அல்லாஹ் அபு உபைதாவுடைய அழகை கூட்டிவிட்டான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பிறகு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காயங்களை சரிப்படுத்தி அவர்களுக்கு உண்டான மருத்துவத்தை செய்து அவர்களை ஓரத்திலே கொண்டு வந்தோம். பிறகு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் பாதுகாக்க சென்றபோது, அவர்களை நாங்கள் அழைக்க சென்றபோது அங்கே ஒரு பள்ளத்திலே விழுந்து கிடந்தார். அவருடைய காயங்கள் அன்று எத்தனை? 70 மேற்பட்ட காயங்கள் ஈட்டியாலும் அம்புகளாலும் வாளாலும் தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நேர்ந்திருந்தது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹைர், இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது, ஒன்று, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் போரின் உச்சக்கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அவர்கள் தூரமாக்கப்பட்ட போது அவர்கள் அப்படியே இருந்திருக்கலாம், ஆனால் உயிரை அவர்கள் மதிக்கவில்லை. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருகிறார்கள். தேடி வருபவர்களில் முதலாவதாக அபூபக்கர் வருகிறார்கள். அப்படி வரும்போது அங்கே ஒரு தோழரை பார்க்கும்போது, அந்த தோழரின் மீது அபூபக்கர் வைத்திருந்த பாசம் நெருக்கமான, ரசூலுல்லாஹிவின் மீது யார் பிரியம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை சஹாபாக்களும் பிரியம் அவர்களை சஹாபாக்களும் நேசித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவைசுல் கர்னியை பற்றி கூறுகிறார்கள், அவர் என் மீது பிரியம் வைத்திருக்கிறார், ஆனால் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையின் காரணமாக அவரால் என்னை சந்திக்க முடியவில்லை. நீங்கள் அவரை சந்தித்தால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கோரும்படி நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கிலாபத்தின் காலத்திலே உவைஸ் வருகிறார். எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு? ஏன்? அல்லாஹ்வின் தூதரால் சான்றளிக்கப்பட்டார், இவர் நபியை நேசிக்கிறார் என்று. இது சஹாபாக்களுடைய பண்பு. அங்கே பார்க்கிறோம், குறிப்பாக தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வைத்திருந்த பண்பு, அந்த பாசம், குன் தல்ஹா ஹைஸுமா ஃபாதனி மா ஃபாதனி. ஒரு மனிதன் தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தவறிவிட்டாலும் அந்த நல்ல வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று எண்ணுவது கூடாது. மாறாக தனக்கு அந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல வாய்ப்பு தவறினாலும் என்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு, அதற்கு தகுதியானவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நிகழ்வு இந்த இடத்திலே நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயத்திற்கு மருந்திடுவதிலே, அவர்களுக்கு அந்த நிவாரணை செய்வதிலே சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த போட்டி. இந்த போட்டி என்று வரும்பொழுது இப்பொழுது ஒரு தோழரை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்வது என்பதையும் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். நபி தோழர்களை பொறுத்தவரை சத்தியம் செய்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டால் மறுத்து பேச மாட்டார்கள். ஆனால் நம் கலாச்சாரத்தில் அப்படி கிடையாது. நீ நிச்சயமா வர வேண்டும் என்று சொல்வோம், அப்போதுதான் இவர் சொல்வார் நிச்சயமா வரமாட்டேன் என்று. எப்படி? நிச்சயம் என்பதும் சத்தியத்தின் ஒரு வகை. நீ வந்தே ஆக வேண்டும் என்று சொல்வதும் சத்தியத்தின் ஒரு வகை. சத்தியம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நபி தோழர்களிடத்தில் இந்த பழக்கம். நீங்கள் ஹதீஸ் நூல்களை, சஹாபாக்களின் வரலாறுகளை படித்தால் உங்களுக்கு தெரியும். உன்னிடத்தில் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன், நீ வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அடுத்து மறுத்து பேச மாட்டார்கள். இது ஒரு வகையான சத்தியம். அபு உபைதா சொல்கிறார், அபூபக்கரை விட ரசூலுல்லாஹ்வின் உயிரின் மீது அபு உபைதா உடைய அந்த தேற்றத்தை நாம் கொண்டு வர முடியாது. இருந்தாலும் தன்னை போன்ற ஒரு நபித்தோழர் சத்தியம் செய்து சொல்லிவிட்டார் என்ற போது அவருடைய சத்தியத்தை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி மதிக்கிறார்கள் பாருங்கள். ஒருவர் செய்த அந்த உறுதியை அவர் ஆசை வைத்து விட்டார். உண்மையில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் விரும்பினார்கள். ஆனால் தன் விருப்பத்தை இந்த இடத்திலே அபூபக்கருடைய இந்த தேட்டத்திற்காக, உபைதாவுடைய தேட்டத்திற்காக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தியாகம் செய்கிறார்கள். பிறகு அபு உபைதாவை பற்றி எப்படி வர்ணிக்கிறார்கள்? முன் பல்லை இழந்தவர்களில் மிக அழகானவராக நான் அபு உபைதாவை கண்டுகொண்டேன். போர் முடிகிறது. மீண்டும் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்த போது குறைஷிகள் பின்வாங்கினார்கள். பிறகும் புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பித்தார்கள். சற்று தூரத்தில் சென்று அபு சுஃபியான் ஒரு மலையின் ஓர கோடியிலே ஏறி நின்று கொள்கிறார். உறக்க சப்தமிட்டு கேட்கிறார். முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று கூடி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாருங்கள், ஒரு அபூ சுஃபியான் பிறகு இஸ்லாமை ஏற்கிறார். ரழியல்லாஹு அன்ஹு வஅர்தாஹு அழகிய முறையில் சிறந்த முஸ்லிமாக விளங்கினார். இவர் காஃபிராக இருக்கும் போது நடந்த சம்பவம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காஃபிர் காஃபிராக இருக்கும் போது அவர் இஸ்லாமை பற்றியும் நபித்தோழர்களை பற்றியும் புரிந்திருந்த புரிந்துணர்வு கூட, அந்த அறிவு கூட, இன்று தங்களை முஸ்லிம்கள், அதுவும் முஸ்லிம்களிலே கல்வி படித்த மேதாவிகள் என்று சொல்லும் மக்களிடத்தில் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு கவலைக்குரிய செய்தி பாருங்கள். அப்போது அபு சுஃபியான் கேட்கிறார், அஃபில் கௌமி முஹம்மதுன், அஃபில் கௌமி முஹம்மதுன், அஃபில் கௌமி முஹம்மதுன், உங்களிலே முஹம்மது இருக்கிறாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூற தடுத்து விட்டார்கள். பதில் சொல்லாதீர்கள், பதில் சொல்ல தடுத்து விட்டார்கள். பிறகு கேட்கிறார், அஃபில் கௌமி முஹம்மத், பதில் வரவில்லை. மீண்டும் கேட்கிறார், பதில் வரவில்லை. அடுத்து கேட்கிறார், அஃபில் கௌமி இப்னு அபி குஹாஃபா, யார் உங்களிலே அபூபக்கர் இருக்கிறாரா? மூன்று முறை கேட்கிறார், பதில் வரவில்லை. பிறகு அடுத்து, அஃபில் கௌமி இப்னுல் கத்தாப், உங்களிலே உமர் இப்னுல் கத்தாப் இருக்கிறாரா? மூன்று முறை கேட்கிறார், பதில் வரவில்லை. அப்போது அபு சுஃபியான் எண்ணிக்கொண்டார், இவர்களின் கதை முடிந்து விட்டது. தனது கூட்டத்தை பார்த்து சொன்னார், அம்மா ஹவுலாய் ஃபகத் குதிலு, முடிந்தது, இவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், இனி நாம் நிம்மதிதான். இவர் என்ன விளங்கிக் கொண்டார்? இந்த மூன்று பேர் கொல்லப்பட்டு விட்டால் இனி முடிந்தது, மற்றவர்களை எளிதிலே நாம் கொன்று விடலாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் கதையை முடித்து விடலாம் என்று அவர் எண்ணி வைத்திருந்தார். பிறகு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தரும்படி கூறுகிறார்கள். அந்த சம்பவத்தை ரஹீக்கிலே நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த இடத்திலே நாம் என்ன ஒரு அடிப்படையை புரிய வருகிறோம்? அபூபக்கர், உமர், ரசூலுல்லாஹ், இந்த மூன்று பேருக்கும் இடையில் இருந்த நெருக்கத்தையும், ரசூலுல்லாஹிவிற்கு வலது கையாகவும் ரசூலுல்லாஹிவிற்கு இடது கையாகவும், தீனுக்கு அரணாகவும் அபூபக்கரும் உமரும் அந்த படித்தரத்திலே, ரசூலுல்லாஹிவிற்கு அடுத்து அபூபக்கர், அவருக்கு அடுத்து உமர் என்ற தரத்திலே இருக்கிறார்கள் என்பதை ஒரு காஃபிர் புரிந்து வைத்திருந்தார். ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்து ஒருவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு முக்கியமானவர் இஸ்லாத்திலே இருக்கிறார் என்றால் அவர் அபூபக்கர் தான் என்பதை அபூ சுஃபியான் விளங்கி வைத்திருந்தார். பிறகு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் உமர் தான் என்பதை அபூ சுஃபியான் விளங்கி வைத்திருந்தார். ஆனால் இன்று ஒரு பிரிவினர் தங்களை ரசூலுல்லாஹ்வின் குடும்பத்தை நேசிப்பவர்கள் என்று சொல்லும் ஷியாக்கள் அபூபக்கரை சபிக்கிறார்கள், உமரை சபிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு கிலாபத்தை அபூபக்கர் பறித்து கொண்டார் என்று அபூபக்கரை சபிக்கிறார்கள், உமரை சபிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தங்களை முஸ்லிம்கள், நாங்களும் குர்ஆனை சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லும் மக்கள் எப்படி பேசுகிறார்கள்? பலவந்தமாக பொதுமக்களின் அபிப்பிராயங்களை கேட்காமல் தான் குறைஷி என்ற காரணத்தால் அபூபக்கரும் உமரும் ஒருவர் பின் ஒருவராக ஆட்சியை பறித்துக் கொண்டார்கள். மஅதல்லாஹ், எப்படி சொல்கிறார்கள்? அபூபக்கரும் உமரும் தாங்கள் குறைஷிகள் என்ற காரணத்தால் ஒருவர் பின் ஒருவராக ஆட்சியை பறித்துக் கொண்டார்கள். பொதுமக்களிடத்திலே ஓட்டெடுப்பு செய்யவில்லை. யார் இந்த முட்டாள்கள்? ஜனநாயகம் என்று சொல்பவர்கள், ஆங்கிலேயர்களின் இந்த யூத கிறிஸ்தவர்களின் கொள்கைப்படி அரசியல் நடத்த விரும்புகின்ற இந்த செகுலரிச கொள்கையை உடையவர்கள் முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு ஹலீஃபாக்களை விமர்சனம் செய்கிறார்கள், முஸ்லிம்களுடைய அமீர்களை விமர்சனம் செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? வரலாற்றிலே முதலாவதாக நடந்த தவறு. மஅதல்லாஹ், என்ன தவறு? உமர் அபூபக்கரை ஹலீஃபா என்று கூற அபூபக்கர் அதை ஏற்றுக்கொண்டு தன்னை பிரகடனப்படுத்தியது வரலாற்றிலே நடந்த முதல் தவறு. மஅதல்லாஹ், கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற விபரீதமான இந்த சிந்தனைகள் எல்லாம் பல அரபி நூல்களிலும், அந்த நூல்கள் மொழியாக்கப்பட்டு பல மொழிகளிலும், அதுபோன்று இன்றைய பல தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. பல வெப்சைட்டுகளை படிக்கக்கூடிய பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே இது போன்ற சஹாபாக்களை குறித்த தவறான எண்ணங்கள் நுழைந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த இடத்திலே நான் அதை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்கிறேன். ஒரு அபூ சுஃபியான், அவர் அபூபக்கருடைய தியாகத்தை, அபூபக்கர் இருந்தால் இஸ்லாம் பாதுகாக்கப்படும், உமர் இருந்தால் இஸ்லாம் ஓங்கும் என்பதை புரிந்து வைத்திருந்தார். ஆகவேதான் முதலிலே ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாரா என்று கேட்டார், பிறகு அபூபக்கர் கொல்லப்பட்டாரா, பிறகு உமர் கொல்லப்பட்ட, இவர்கள் முடிந்து விட்டால் கதை முடிந்தது என்று அவர் மிக தெளிவாக விளங்கி வைத்திருந்தார். அடுத்து உஹது போர் முடிகிறது. அபூ சுஃபியானும் அவருடைய அந்த பட்டாளமும் திரும்பி சென்றதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? மீண்டும் முஸ்லிம்களுடைய இந்த பலவீனத்தோடு அவர்களை மறும் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் பலவீனம் அடைந்து விடுவார்கள், அவர்களுடைய எஞ்சியவர்களையும் கொல்லலாம் என்ற எண்ணத்திலே அபூ சுஃபியான் என்ன செய்கிறார்? திரும்ப வருகிறார். ஹம்ராவுல் அசத் என்ற இடத்திற்கு திரும்ப வருகிறார். இங்கே பட கடுமையான காயங்கள் சஹாபாக்களுக்கு, எஞ்சிய சஹாபாக்களுக்கு கடுமையான காயங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜிஹாத் என்பதும் ஹிஜ்ரா என்பதும் சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன் அல்லாஹு தஆலா நபி தோழர்களுக்கு இந்த உம்மத்திலே கடைசி மனிதர் வரும் வரை உள்ள எல்லா சமூகத்தவர்களை பார்க்கிலும் உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான்? அவர்களிடத்திலே இருந்த ஈமான், அவர்களிடத்திலே இருந்த ஹிஜ்ரா, அவர்களிடத்தில் இருந்த ஜிஹாத், நுஸ்ரா, இந்த காரணங்கள். எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பதிலளித்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வர்ரசூல் மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹு லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகவு அஜ்ருன் அஸீம். இன்று இருந்த மருத்துவ வசதிகள் அன்று இருந்தனவா? இன்று இருந்ததை போன்று உங்களுக்கு காயங்களுக்கு மருந்திடும் முறையோ, பட்டி போடும் முறையோ அன்றைய காலத்தில் இருந்ததா? கை வெட்டப்பட்ட நிலையிலே, விரல் வெட்டப்பட்ட நிலையிலே, அம்பால் ஈட்டிகளால் தைக்கப்பட்ட நிலையிலே, சஹாபாக்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக பரிதவித்துக் கொண்டிருந்த நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் எந்த நிலையில் இங்கு இருக்கிறார்களோ, யார் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதே நிலையிலே அவர்கள் வர வேண்டும். அதுவும் யார் இந்த உஹுது போரில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் மட்டும் வர வேண்டும். ஏனென்றால் முனாஃபிக்குகள் என்ன செய்தார்கள், 300 பேர் பாதியிலேயே போருக்கு வராமல் திரும்பி விட்டார்கள். அவர்களை எல்லாம் அல்லாஹ் முனாஃபிக்குகள் என்று அடையாளம் காட்டி சொல்லிவிட்டான். குர்ஆனுடைய வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் போர், இன்னொரு பக்கம் திரும்புதல் பயணம், இடையிலே அங்கே குர்ஆனுடைய வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. தாங்களை முனாஃபிக்குகள் என்று சொல்லப்பட்டு விட்டதே, தாங்களை எப்படியாவது முஸ்லிம்களுடைய போர்வைக்குள் பெயருக்கு நுழைத்துக் கொள்ளலாம் என்று அந்த முனாஃபிக்குகளும் ஆசைப்பட்டார்கள். கனிமத்து கிடைக்கலாம், நமக்கு முஸ்லிம்கள் என்ற போர்வையிலே ஏதாவது லாபம் கிடைக்கலாம், நாமும் வருவோம் என்று ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள், யார் என்னோடு கலந்து கொண்டார்களோ போரிலே அவர்கள் மட்டும்தான் வர வேண்டும். காயத்தோடு, அந்த இரத்த காயங்களோடு, அந்த வால் ஈட்டி காயங்களோடு சஹாபாக்கள் புறப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை இந்த அளவு உயர்த்தி புகழ்கிறான் என்றால், அப்போது அவர்களுக்கு இருந்த நிலை, அந்த சோதனையில் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன ஸ்தஜாபு, பதில் கொடுத்தவர்கள், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும், மின் பஅதி மா அஸாபஹுல் கர்ஹு, தங்களுக்கு காயம் ஏற்பட்டதற்கு பிறகும். எப்படிப்பட்ட காயமாக இருந்திருக்குமே ஆனால் அல்லாஹ் இதை சொல்லியிருப்பான். சாதாரண ஒரு காயமாக இருந்தால் அந்த காயத்துக்கு பின்பு மீண்டும் அவர் போருக்கு வந்தார் என்று சொல்வது அது ஒரு பெரிய தியாகம் அல்ல, சின்ன கீறல், ஏதாவது சில இரத்த காயங்கள் என்று இருந்திருக்குமே ஆனால் மீண்டும் சண்டைக்கு செல்வது ஒரு பெரிய ஒரு தியாகம் அல்ல. காயங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதிலளித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த காயங்கள் எப்படிப்பட்ட காயமாக இருந்திருக்கும். ஒன்று. இரண்டாவது ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். அது என்ன? காரணம், அழைப்பு பணி, கல்வி, பிரச்சாரம் என்ற போர்வையிலே விஷங்கள், நச்சு கருத்துகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆங்காங்கே நம்முடைய இந்த கல்வி சபையிலே அந்த நச்சுகளையும் சுட்டி காட்டிக் கொண்டே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். என்ன, குர்ஆனிலே அல்லாஹ் கூறினால் அது முழுக்க முழுக்க சரி, குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தால் அது 100% உறுதியானது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து வந்த செய்தியாக இருந்தால் அது குர்ஆனில் உள்ள செய்தியை போன்று கிடையாது. ஏன்? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதை போன்று நபிமொழி பாதுகாக்கப்படவில்லையாம். நபிமொழி பின்னாடி உள்ளவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டதாம். ஆகவே அதிலே பல தவறுகள் நடந்திருக்கலாம். குர்ஆனிலே சொல்லப்பட்டதாக இருந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிமொழியில் உள்ளதாக இருந்தால் அந்த நபிமொழியை அபூபக்கர் அறிவித்து, அபூபக்கரிடமிருந்து அவருடைய மாணவர் அறிவித்து, அவரிடமிருந்து அவருடைய மாணவர் அறிவித்து, அவரை உலக மக்களெல்லாம் உண்மையாளர்கள் என்று ஏற்றுக்கொண்டாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த ஹதீஸை குர்ஆனோடு முன்வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாம். குர்ஆனுக்கு ஒத்த கருத்துடையதாக இருந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குமேனால் அந்த ஹதீஸை தூக்கி தூர எறிந்து விட வேண்டுமாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள். சூரா ஆலு இம்ரானுடைய 172வது இந்த வசனத்தை பாருங்கள். போர் முடிந்தது, திரும்ப போருக்கு வாருங்கள் என்று அழைத்தது யார்? யார் அழைத்தார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். சஹாபாக்கள் பதில் கொடுத்தார்கள். யாருக்கு பதில் கொடுத்தார்கள்? ரசூலுல்லாஹிற்கு பதில் கொடுத்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனிலே? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கு பதில் அளித்தார்கள், பிறகு ரசூலுக்கு. அல்லாஹ்வுக்கு பதில், அல்லாஹ்விற்கு பதில் அளித்தார்கள், ரசூலுக்கும் பதில் அளித்தார்கள் என்று சொல்கிறான். ரசூலுடைய அழைப்பை தன் அழைப்பாக சொல்கிறான். புரியுதா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? எதை ரசூல் தீர்ப்பளித்தார்களோ, எந்த அழைப்பை ரசூல் சொன்னார்களோ, அந்த அழைப்பு என்னுடைய அழைப்பு என்று அல்லாஹ் இந்த இடத்திலே முஸ்லிம்களுக்கு சொல்லுகின்றான். அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹ், சஹாபாக்கள் பதில் கொடுத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்புக்கு. இல்லை, அவர்கள் முதலாவதாக அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தார்கள், ரசூலுக்கு பதில் கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதீஸுகளை படிக்க வேண்டும், படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளவு கல்வி, ஞானம், இஸ்லாமிய அறிவு உங்களுக்கு வளர்ந்து கொண்டே செல்லும். அல்லாஹு அக்பர். ஒரு சமயம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு பெண் வருகிறார். என்ன அபூபக்கரே, நீங்கள் இந்த ஒட்டுமுடி கட்டுபவரை, அதுபோன்று இந்த பல், அந்த என்ன சொல்றாங்க, கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் வெட்டி அந்த பல்லை வந்து சரி செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி செய்பவர்களை எல்லாம் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்கிறீர்களாமே, அல்லாஹ்வின் சாபம் இவர்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்கிறாயே. நான் குரானை பல முறை படித்து பார்த்து விட்டேன், அப்படி அல்லாஹ் எங்கேயும் குரானில் சொல்லவில்லையே. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இருக்கிறது குரானிலே. எங்கே இருக்கிறது? குர்ஆனிலே இருக்கிறது. அவர் சொல்கிறார், குர்ஆனை நான் முழுக்க படித்து விட்டேன், நீ சொல்லுகின்றபடி அல்லாஹ்வுடைய சாபம் அங்கே இல்லை. அப்போது அபூபக்கர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், சகோதரியே, அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தீர்ப்பளித்து விட்டால் மூமின்கள் மாற்றம் செய்யக்கூடாது என்று. எதை எதை அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்ப்பளித்தார்களோ அதை அல்லாஹ் தீர்ப்பளித்தான். யாருக்கு ரஹ்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்களோ அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் செய்தான். யாரை ரசூலுல்லாஹ் சபித்தார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்தான். யாரை ரசூலுல்லாஹ் நெருக்கமாக்கினார்களோ அவர்களை அல்லாஹ் நெருக்கமாக்கினான். இன்னும் சில இந்த புதிய நவீன சிந்தனைவாதிகளின் குழப்பங்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அதற்கு எப்படிப்பட்ட மறுப்பை பார்க்கிறோம். முர்த்ததை கொல்ல வேண்டும் என்ற சட்டம், இவர்களை பொறுத்தவரை சஹாபாக்களிலிருந்து இன்று வரை வந்த எல்லா மார்க்க அறிஞர்களும் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஹதீஸை தவறாக புரிந்து சஹாபாக்களும் தவறாக புரிந்து கொண்டார்கள். மஅதல்லாஹ் கைர். இந்த இடத்தில் நாம் சம்பவத்திற்கு வருவோம். சொல்ல வர வேண்டிய உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வர வேண்டிய என்னுடைய அந்த கருத்து என்ன, ரசூலுல்லாஹ் சொன்னால் அது அல்லாஹ் சொன்னது, அவ்வளவுதான். எதை ஹதீஸிலே நாம் படிக்கிறோமோ அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்விடமிருந்து சஹீஹான தொடரை கொண்டு நமக்கு வந்திருக்கும், ஆனால் அது அல்லாஹுவின் கட்டளை. இதுதான் நாம் உள்ளத்திலே கொள்ள வேண்டிய ஈமான். யமன் நாட்டிலே அபு முசா அஷ்அரி இருக்கின்ற ஒரு பகுதி, அங்கே முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபு முசா அஷ்அரிக்கு அருகிலே ஒருவன் கட்டப்பட்டு ஒரு ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். முஆத் இப்னு ஜபல் கேட்கிறார்கள், இவர் யார் என்பதாக. இவர் சொல்கிறார், அபு முசா அஷ்அரி சொல்கிறார், இவர் முன்பு யூதராக இருந்தார், பிறகு இஸ்லாமை ஏற்றார், பிறகு மதம் மாறிவிட்டார். நாங்கள் இவருக்கு விளக்கம் கொடுத்தும் பிறகு மீண்டும் இஸ்லாமிற்குள் நுழைய மறுக்கிறார், எனவே இவரை சிறைபிடித்து கட்டியிருக்கிறோம். உட்கார்ந்த முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்து விட்டார்கள், இவன் கொல்லப்படாத வரை நான் இந்த சபையிலே உட்கார மாட்டேன். இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, ரசூலுடைய தீர்ப்பு. என்ன சொன்னார்கள், இந்த ஹதீஸை இந்த முட்டால் எப்படி விமர்சனம் செய்கிறான் தெரியுமா? முஆத் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்றால் அதற்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? ரசூலுடைய தீர்ப்பு என்றால் அதற்கு ஒரு தனி ஒரு ஹதீஸை காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? பொதுவான ஒரு வார்த்தையைத்தானே அங்கே சொல்கிறார். எனவே இது இவருடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர மார்க்க சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது. யாரை பார்த்து இந்த உம்மத்துடைய ஹலால் ஹராம் நுணுக்கங்களை அறிந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, 20 வயதிலே அவரை ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு கவர்னராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்களோ, அந்த கல்விமான் நபித்தோழரை பார்த்து ஹதீஸை புரியவில்லை, தவறாக தீர்ப்பளித்து ஒருவரை கொல்வதற்கு ஒருவர் கொல்லப்படுவதற்கு காரணமாகிவிட்டார் என்று சொல்கிறார். மஅதல்லாஹ். ஏன் அப்துல்லா இப்னு மசூத் என்ன சொன்னார்கள், ரசூலுல்லா சபித்தால் அல்லாஹ் சபித்தான், ரசூலுல்லா நெருக்கமாக்கினால் அல்லாஹ் நெருக்கமாக்கினான். எப்போது அல்லாஹ் சொல்லிவிட்டானோ, இதா கதல்லாஹு ரசூலுஹு, அல்லாஹும் ரசூலும் தீர்ப்பளித்தான். தீர்ப்பளித்தால் என்பது ஒரு செய்தி, அல்லாஹ் ரசூல் ரெண்டும் இருவருடைய தீர்ப்பும் ஒன்றுதான். யாகவே முர்த்தது கொல்லப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை தான் முஆத் என்ன சொல்கிறார், இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று சொல்கிறார். இதுதான் ரசூலுடைய தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று சொன்னால் அங்கே குர்ஆனில் தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாங்களா, இதற்கெடுத்தாலும் லாஜிக் அறிவு அறிவு என்று சொல்கிறார்களே. யார் குர்ஆனை ஹதீஸை மீறி அறிவு பேசுகிறார்களோ அவர்கள் சர்வ முட்டாள்களாக காணப்படுவார்கள். நாம் தொழுகின்ற தொழுகை முறை, நாம் தொழுகின்ற தொழுகை முறை, இந்த தொழுகை முறை, இந்த தொழுகை முறை தான் அல்லாஹ்விற்கு விருப்பமான தொழுகை முறை. இந்த தொழுகையை தான் அல்லாஹ் விரும்புகிறான், இந்த தொழுகை முறையை தான் அல்லாஹ் ஏவினான் என்று சொல்வீர்களா சொல்ல மாட்டீர்களா? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். அப்படி இப்படி நீங்கள் சொல்லவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இது ரசூலுல்லாஹ் ஏதோ மன இச்சைக்கு அவங்க காட்டி கொடுத்த முறை, இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையாங்கிறதுல சந்தேகம் இருக்குது, நாளைக்கு மறுமையில் போனாதான் தெரியும் சொல்லி எப்படி வரும் பார்த்தீங்களா கடைசியில் முடிவு? நீங்கள் தொழுகின்ற தொழுகையிலே அடுத்து உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள், நீங்கள் செய்கின்ற இஸ்லாமிய வழிபாடுகளிலே அடுத்து சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள். முடிஞ்சிச்சு, கடைசியில் போய் நிக்க வேண்டியது அல்லாஹ் பாதுகாக்கணும். குஃப்ருல் அனிஃபாக்கு. இந்த இடத்திலே மீண்டும் வருவோம். அல்லாஹ் புகழ்கிறான், அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வரசூல், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பதிலளித்தார்கள். மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹு, காயம் தங்களுக்கு ஏற்பட்டதற்கு பிறகு. லில்லதீன அஹ்ஸனூ மின்ஹும், அவர்களில் உபகாரம் செய்தவர்களுக்கு, நன்மை செய்தவர்களுக்கு. வத்தகவ், இன்னும் பயந்து கொண்டவர்களுக்கு. அஜ்ருன் அஸீம், மகத்தான கூலி இருக்கிறது. இந்த புகழப்படுகின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். பனு நதீர், பனுல் முஸ்தலக், ஹத்தக், பனு குறைதா, உஹது போருக்கு பிறகு ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வுகள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எல்லா நிலைமைகளிலும் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தாரை சந்திக்க செல்வதாக இருந்தால் அங்கே அபூபக்கர் உடன் இருப்பார்கள். ஒரு சமாதானம் பேசுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றால் அங்கே அபூபக்கர் இருப்பார்கள். ஒரு போர் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறார்கள் என்றால் அங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இருப்பார்கள். ஒரு முறை என்ன நடந்தது, அம்ரு இப்னு உமையா என்ற ஒரு நபித்தோழர் இரண்டு நபர்களை, அதாவது பனு ஆமீர் கூட்டத்தை சேர்ந்த இரண்டு நபர்களை கொன்று விடுகிறார். இந்த பனு ஆமீர் என்ற கூட்டம் யார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தாருக்கும் இடையிலே ஒப்பந்தம் இருந்தது, நாமும் உங்களை கொல்ல மாட்டோம், நீங்களும் எங்களை கொல்லக்கூடாது. இப்படி ஒப்பந்தக்காரரில் ஒருவரை கொன்று விட்டால் அவர்களுக்கு தியத்து கொடுக்க வேண்டும், 100 ஒட்டகைகள் அல்லது அதற்குரிய கிரயங்கள் கொடுக்க வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது அங்குள்ள யூதர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அதிலே குறிப்பாக பனு நதீர், பனு குறைதா அந்த யூதர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அந்த ஒப்பந்த அம்சங்களிலே ஒரு முக்கியமான அம்சம் என்ன, இஸ்லாமிய அந்த பரந்த மனப்பான்மையை பாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை எங்களுடைய துன்பமாக பார்ப்போம், எங்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். எங்களில் யாராவது ஒருவர், அந்நிய சமூகத்தைச் சேர்ந்த ஒப்பந்தம் உள்ள ஒருவரை கொண்டு விட்டால் தியத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதற்கு நீங்களும் உதவ வேண்டும். உங்களுக்கு ஏற்பட்டால் அப்படி ஒரு நிலைமை, நாங்கள் உதவுவோம். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நதீர் யூதர்களிடத்திலே இந்த தியத்துக்குரிய வசூல் செய்வதற்காக செல்கிறார்கள். இங்கே பல விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒப்பந்தத்தை பேணுவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த அக்கறையை பாருங்கள். ஆமாப்பா போப்பா எழுதுனா அப்படி ஒரு கொலை நடந்து போச்சு, விட்டுரு இதை விட்டுரு, அடுத்தது பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சர்வசாதாரண ஒரு மிஸ்டேக் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ற, அட்ஜஸ்ட் செய்து கொள்வதென்றால் என்ன, அந்த தவறு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், அதற்குண்டான பரிகாரம் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட், அங்கே ஒத்து போகுதல் என்பது. இன்று பெரும்பாலான முஸ்லிம்களுடைய பழக்கம் என்ன, அந்த தவறை தவறுடைய நிலையில் வைத்து பொறுத்துக் கொள்வதுதான் சகித்து போவது என்று பெயர். இல்லை சகோதரர்களே, இந்த கொலைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஃபிக்ர் கவலை கொள்கிறார்கள். இப்போது எத்தனை ஒட்டகை கொடுக்க வேண்டும், ரெண்டு பேர் கொல்லப்பட்டதுக்கு 200 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் இன்றைய விலைக்கு குறைஞ்சது 15,000 திருகம், அன்றைய விலைக்கு குறைஞ்சது ஒரு 1,000 திருகமாவது இருக்கும். 1,000 திருகம், அப்ப 200 ஒட்டகைக்கு எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு, 2,00,000 திருகம் என்பது சாதாரணமானதா அன்றைய காலத்திலே? இன்றைக்கு ஏறக்குறைய 2 கோடிக்கு மேல. யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹி இல்ல 20,00,000 மேல வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை கொள்கிறார், எப்படியாவது வசூல் செய்து அந்த தொகையை கொடுத்து விட வேண்டும். பனு நதீர் பாருங்க, யூதர்களிடத்திலே கேட்பதற்கு யார் செல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய தோழர் ஒருவர் செய்துவிட்ட அந்த தவறு, அதற்கு பொறுப்பு யார் ஏற்கிறார், தலைவர் ஏற்கிறார். தங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவருடைய தவறு குற்றம், அதற்கு பொறுப்பு யார் ஏற்கிறார்கள். எப்பா நீ கொன்னில, நீ போய் வீடு வீடு அலைஞ்சு போய் வசூல் பண்ணி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களால் முடிந்த அளவு அன்சாரிகளிடத்திலே செய்தார்கள். பிறகு பனு நதீர் யூதர்களிடத்திலே செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யூதர்களுடைய விஷமத்தனம், முந்தைய நபிமார்களுடைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹுடைய காலம் வரை, இன்று வரை, மறுமை நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பேசிய போது வாயினிக்க பேசினார்கள். நுஈனுக யா அபுல் காசிம் அலா மா அஹ்பப்த, உனக்கு எப்படி விருப்பமோ அபுல் காசிமே அந்த மாதிரி நாங்கள் உதவி செய்கிறோம், இங்கே உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சவுத்துக்கு கீழே உட்கார வச்சு வைத்து விட்டு தனித்து மஷூரா செய்கிறார்கள். இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இனி நமக்கு கிடைக்காது. ஒரு சில தோழர்கள் தான் வந்திருக்கிறார்கள், யார், இதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய முக்கியமான பார்ட். யார் வந்திருக்கிறார்கள், அபுபக்கர், உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு, 3 நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹோடு வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக உட்கார வைத்து விட்டு இந்த 3 பேரையும் தனியாக உட்கார வைத்து விடுகிறார்கள். முஹம்மதை இங்கே எதிர்பார்த்து நாங்கள் உதவுகிறோம். பிறகு செய்த சேட்டை என்ன, செய்த சதி ஆலோசனை என்ன, மேலிருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி எறிவோம். அம்ர் இப்னு ஜஹாஷ் இப்னு கஅப் என்ற யஹூதி அந்த செயலை செய்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا يدبر الامر من السماء الى الارض வானத்திலிருந்து காரியங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையில் கடுகளவாவது இந்த பூமியிலோ, வானத்திலோ, மலையிலோ, கடலிலோ வரைய முடியுமா? அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக செய்தி சொல்கிறான், முஹம்மதே ரசூலுல்லா, இவர்கள் செய்கின்ற ஆலோசனை இது, புறப்படுவீர்களாக. இந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். இங்கே தோழர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், இங்க ரசூலுல்லாவை காணமே காணமே என்பதாக. இந்த சஹாபாக்கள் அடுத்து ரசூலுல்லாஹை தேடி புறப்படும் பொழுது வழியிலே ஒருவரை பார்க்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? ஆம், பார்த்தேன், மதினாவிற்குள் நுழைந்தவர்களாக பார்த்தேன். ஓடோடி வருகிறார்கள். என்ன நடந்தது, செய்தியை சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு முஹம்மது பின் மஸ்லமாவுடைய தலைமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பனு நதீர் யூதர்களிடத்திலே சண்டை செய்வதற்காக தங்களுடைய ஜிஹா, தங்களுடைய பட்டாளத்தை அனுப்புகிறார்கள். அதனுடைய விவரத்தை அல்லாஹ் சூரத்துல் ஹஷரிலே மிக விரிவாக சொல்லுகின்றான். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த பனு நதீர் போரிலே அல்லாஹ் கொடுத்தது. அடுத்ததாக பனுல் முஸ்தலக் போர். இந்த பனுல் முஸ்தலக் போரிலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்கிறார்கள். அந்த போரிலே போருடைய தலைவராக, போருடைய முக்கிய ஒரு கமாண்டராக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். போருடைய கொடி அவர்களுடைய கையிலே இருக்கிறது. அடுத்து ஹந்தக் பனு குறைதா, ஹிஜ்ரி 5வது ஆண்டு நடந்த மிக முக்கியமான போர். ஹந்தக்குடைய போரை பற்றி சூரத்துல் அஹ்சாப் என்ற ஒரு பெரும் அத்தியாயத்தையே, போரை குறித்த சட்டங்கள், குறிப்பாக அஹ்சாபு போரிலே நடந்த அந்த நிகழ்வுகள், பிறகு பனு குறைதாவோடு நடந்த அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் விவரிக்கிறான். இந்த இரண்டு சந்தர்ப்பத்திலும் ஒரு கணம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரியாமல் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இதை பற்றித்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், சூரத்துல் அஹ்சாபிலே, வலம்மா ரஅல் முஃமினூனல் அஹ்சாப் قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. மூமின்கள் எப்போது காஃபிர்களுடைய ராணுவங்களை பார்த்தார்களோ என்ன சொன்னார்கள், இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியின், வெற்றியின் வாக்குறுதி, அல்லாஹ் தன் வாக்கை உண்மைப்படுத்தினான். ஈமான் அதிகரித்தது, நம்பிக்கை அதிகரித்தது, மன நிம்மதி அதிகரித்தது. யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த அஹ்சாபு போரிலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை பற்றி. அதிலே முக்கியமான பங்கை யார் வகிக்கிறார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வஅர்தா. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன இந்த வசனத்திலிருந்து, அஹ்சாபு போரை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது அங்கே மூமின்கள் என்று ஒரு கூட்டத்தை பிரிக்கிறான், முனாஃபிக் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பிரிக்கிறான். முனாஃபிக்குகள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்குமோ அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பொய்யான வாக்கை சொல்லிவிட்டார்கள். இங்கு பாருங்கள், முனாஃபிக்கு கூட விளங்கி வைத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் சொன்னால் அது அல்லாஹ் சொன்னது என்று. கொடுத்த வாக்கு யார் கொடுத்தது, ரசூலுல்லாஹ் கொடுத்தது. அவர்கள் சொல்லும் போது எப்படி சொல்கிறார்கள், அல்லாஹும் ரசூலும் தங்களுக்கு பொய்யான வாக்கை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, என்ன நடந்தது, வகாலு இன்ன புயூதனா அவுரா வமா ஹிய பி அவுரா, வீட்டில் யாரும் இல்லை ரசூல்லா, மனைவி மக்கள்லாம் தனியாக இருக்கிறாங்க, புள்ள குட்டிகள் எல்லாம், நாங்கள் போய் வீட்டை பாதுகாக்கிறோம், எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நல்ல பிள்ளையா கேட்டு போகிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொலைங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. இவர்களை அல்லாஹ் எப்படி சொல்கிறான், முனாஃபிக். சோதனையை பார்த்தபோது தடுமாறி, தியாகம் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தபோது தியாகம் செய்யாமல் பின்வாங்கிய அந்த தொழுகையாளிகள், நோன்பாளிகள், ஜகாத்து கொடுத்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற பேர் என்ன, முனாஃபிக்குகள், உள்ளத்திலே சந்தேக நோய் உள்ளவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் அல்லாஹ்வுடைய வாக்கின் மீதும் ரசூலுடைய வாக்கின் மீதும் முழுமையான நம்பிக்கை வராமல், முழுமையான விசுவாசம் வராமல், நீங்கள் எத்தனை தொழுகைகளை, ஜகாத்துகளை, நோன்பை, ஹஜ்ஜை செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. இன்று பல மேதாவிகளை பார்க்கிறோம், படித்த கல்விமான்களை பார்க்கிறோம், செல்வந்தர்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அது அந்த காலத்துக்கு தாங்க பொருந்தும். இஸ்லாமை நீங்கள் எல்லா இடத்திலும் கொண்டு வந்து புகுத்த முயற்சிக்காதீர்கள், மார்க்கத்தை எல்லா இடங்களிலும் கொண்டு வர நீங்கள் முயற்சிக்காதீர்கள், மஸ்ஜிதுகளில் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நிர்வாகம், எங்களுடைய தொழில், எங்களுடைய வியாபாரம் என்று வந்துவிட்டால் இங்கே மார்க்கத்திற்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்று மௌலூத் ஓதுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்று மீலாது விழா செய்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்று இன்னும் எத்துணை கோஷங்களையோ போடுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவது என்று வரும்போது, தம்பி இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராதுப்பா, இதெல்லாம் நம்ம சூழ்நிலைக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்ம பின்பற்ற முடியாது, அல்லது இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா, இதெல்லாம் நம்ம செஞ்சா, இதெல்லாம் செஞ்சா விஹாரமாக இருக்கும். எதை, கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம், அழகிலே சிறந்த அழகு யாருடைய அழகு, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த அழகு. பண்பாடுகள், பழக்க வழக்கங்களிலே சிறந்த பழக்க வழக்கம் யாருடைய பழக்க வழக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த பழக்க வழக்கம். சிலர் சாப்பிட்டு முடிச்சிட்டு கையை சூப்பிறதுக்கு வைக்கப்படுவாங்க, என்னடா அது, கடையில் உட்கார்ந்துருக்கிறோம், காஃபிருங்க கடை எல்லாம் பார்ப்பாங்களே, என்னடா பாய் கையை நக்கிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ கடைக்கே போவாத, அங்கே போய் சாப்பிடாத, வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடு. அப்போ அங்கேதான் சாப்பிட வேண்டும் நிர்பந்தம் இருக்குமே, ஆனால் உன்னுடைய நபியினுடைய சுன்னத்தை பகிரங்கமாக சொல்லி செய். அல்லாஹ் அக்பர். இன்னும் எத்தனை ஒழுக்கங்கள், தட்டை வலிச்சு சாப்பிட்றது, வலது கையில் தண்ணி குடிக்கிறது, இடது கையில் எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க. என்னங்க, வலது கையில் தண்ணி குடித்தா கை அசிங்கமாக இருக்குல்ல, அது கை கிளாஸ் அசுத்தமாக போயிட்டா, அப்போ அசிங்கமான கையில் நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற இவ்வளோ நேரமா, அசுத்தமான கையில் நீ இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிற, நல்ல ருசியா எப்படி கையில் பிடிச்சா கை கிளாஸ் அசிங்கமாக போயிடுமா? அப்போ தட்டில் இவ்வளோ நேரமாக பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்றிய, அந்த தட்டு இன்னும் அசிங்கமாக போகல, தட்டு இன்னும் நாஸ்தியாகல, இது பிடிச்சா மட்டும் அசிங்கமாக போயிடுமா? மற்றவங்க அருவறுப்பா பார்ப்பாங்களே, மற்றவங்கனா எந்த மற்றவங்க, காஃபிரை சொல்றியா அல்லது முஸ்லீமை சொல்றியா? நீ மற்றவர்கள் என்று முஸ்லீமை கூறினால், அந்த முஸ்லீம் உன்னோடு ஒரு தட்டிலே சாப்பிட மறுத்தால் அவன் முஸ்லீமே கிடையாது, சரியா இல்லையா? உன்னோடு ஒரு தட்டிலே ஒரு கை கொடுத்து நீ சாப்பிட்டதோட சேர்ந்து அவன் சாப்பிட மறுத்தான்னு சொன்னா அவன் முஸ்லீமே கிடையாது. அப்ப உன்னோடு ஒரு தட்டில அவன் சாப்பிடும் பொழுது அவன் பிச்சதை நீ பிக்கிற, நீ பிச்சதை அவன் பிக்கிற, நீ சாப்பிட்டு குழச்சு வச்சதுல பாதியை அவன் ஆள்றான், அவன் குழச்சு வச்சதுல பாதியை நீ ஆள்ற. அப்பெல்லாம் அருவறுப்பு வரல உனக்கு, இந்த கிளாஸ புடிச்சவன மட்டும் அவனுக்கு அருவறுப்பு வந்துருச்சான். சரி, நீ மற்றவர்கள் என்று காஃபிரை கூறினால், அப்ப காஃபிருக்கு எப்படி மார்க்கம் திருப்தி அளிக்குமோ அப்படித்தான் நீ சுன்னத்தை பின்பற்றுவ. அப்ப நீ சுன்னத்தை பின்பற்றுவதற்கு உரைகள் என்ன? காஃபிர்கள் அதை திருப்தி கொள்ளணும். காஃபிர்கள் திருப்தி கொண்டா சுன்னத்தை பின்பற்றுவீங்க, காஃபிர்களுக்கு அதிருப்தியா இருந்தா சுன்னத்தை விட்டுருவீங்க. அப்படிதான் ஆயிப்போச்சு. மாதல்லா, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு பழக்கம், கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணியக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி, நவீன ஃபத்வா ஒன்று இருக்குது, பேண்ட்டுக்கு மட்டும் அனுமதினு சொல்லிட்டு. அந்த நவீன விஞ்ஞானிட்ட தான் கேட்கணும், அதுக்கு எங்க அனுமதி எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரண்டை காலுக்கு கீழ் எது ஆடை சென்றாலும் சரி, அது நரகத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள். இப்படித்தான் நபி தோழர்கள் விளங்கி இருந்தார்கள், எல்லா அறிஞர்களும் விளங்கி இருந்தார்கள். என்னாச்சு, எங்க கரண்டை காலுக்கு மேல போட்டா அசிங்கமா இருக்குமே, பார்க்கிறவங்க எப்படி நம்மளை விளங்கிப்பாங்க? அப்ப பார்ப்பவர்களுடைய திருப்திக்கு ஏற்பத்தான் நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு, அவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன், எவ்வளவு பெரிய முட்டாள், அவன் செய்கின்ற கலாச்சாரம் அவர்கள் செய்கிறார்கள் என்ற மாத்திரத்தில் இவனுக்கு அழகாகி விடுகிறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாம் முட்டுக்கால் வரைக்கும் டயர் போட்டுட்டு இருந்தாங்க, போட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றது, முண்டாசா, இது பர்முண்டாசா. முதல்ல வெள்ளக்கார என்ன செஞ்சான், அரைக்கால் டயர் போட்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன சுண்ணத்தை பத்தி படிச்சானோ தெரியல, சுண்ணத்தான முறையில் முட்டிக்காலம் மறைக்கிற மாதிரி முட்டிக்காலம் மறைச்சு போட்டான். அதை எத்தனை பேர் போட்டுக்கிட்டாலும் ஜானுவ, அது அழகாக தெரிகிறது. இந்த பேண்ட், இந்த பேண்ட்டையோ இந்த கீழாடை ட்ரௌசரையோ கரண்டைக்காலுக்கு மேல உயர்த்தி போடுறது அசிங்கமா தெரியுது. அப்ப வெள்ளக்கார முட்டிக்காலம் மறைச்சு கரண்டைக்காலுக்கும் ஒரு மூலம் மேல போட்டாலும் அது அழகா தெரியுது. ரசூலுல்லாவுடைய சுன்னாவின்படி ஜஸ்ட் கரண்டைக்காலுக்கு மேல ஒரு இன்ச்சு அல்லது கரண்டைக்கால முழுமையா மறையாம கரண்டைக்கால் தெரியும் அளவுக்கு போடுறதுக்கு விருப்பா இருக்கு. எத்துணை முஸ்லீம் நிறுவனங்கள்ல இதுக்கு அனுமதி கிடையாது தெரியுமா? தாடி வைப்பதற்கு எத்துணை முஸ்லீம் நிறுவனங்கள் அனுமதி இல்லை தெரியுமா? அல்லாஹ் அக்பர், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் அதிலே திருப்தி வர வேண்டும். முனாஃபிக்குகளுக்கு அதிருப்தி, அல்லாஹ் பிரிச்சு காட்டான். யாரெல்லாம் அதிருப்தி கொள்றானோ அவன்லாம் முனாஃபிக், விட்டு தள்ளு. அவன் தொழுதாலும் நோன்பு வச்சாலும் என்ன கவலை நமக்கு? அதிருப்தி கொண்டானா ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில் தள்ளிட்டாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். மூமின்கள் யார், அல்லாவும் ரசூலும் சொல்லிவிட்டால் அப்படியே திருப்தி கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றான், ஈமான் அதிகரிக்கும் அவர்களுக்கு. பாருங்க, நாளைக்கு நிம்மதியா வாழ முடியுமாங்கிறது சந்தேகமா இருந்துச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சிரியாவை வெற்றி கொள்வீர்கள், நீங்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்வீர்கள், நீங்கள் ரோமாபுரியை வெற்றி கொள்வீர்கள் என்று. இங்க முனாஃபிக்குகளுக்கும் செய்தி தெரிஞ்சு இன்னையா நாளைக்கு உயிரா இருப்போமா என்ற சந்தேகத்திலே இருக்கிறோம், என்ற பயத்திலே இருக்கிறோம். இவர் இப்போது சொல்கிறார், பாறையை உடைக்கிறாராம், வெளிச்சம் தெரிகிறதாம், ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டது இவருக்கு கண்ணிலே காட்சி அளிக்கிறதாம், பாரசீகத்தினுடைய கஜானாக்கள் குவிக்கப்பட்டு இவருடைய நாட்டுக்கு வருவது இவருக்கு காண்பிக்கப்படுகிறதாம். என்னப்பா இது பொய் வாக்கு? அல்லாஹு அக்பர். முஸ்லிம்கள் நம்பினார்களா இல்லையா? என்ன சேட்டலைட்ல காட்டினாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? டிவியில காட்டினாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்?
அந்த ஒளியை ரசூலுல்லாஹி தவிர வேறு யாரும் பார்க்கவில்லை. அங்கே காட்டப்பட்ட காட்சியை முஹம்மது ரசூலுல்லாஹி தவிர வேறு யாரும் பார்க்கவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் காட்டினான், சஹாபாக்கள் நம்பினார்கள், எல்லாம் சுத்தி தானே இருக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியாத ஒளி உங்களுக்கு எப்படி புதுசா தெரிஞ்சதா கேட்டாங்க. இந்த முனாஃபிக்குகள் அன்று இருந்திருந்தால் அந்த முனாஃபிக்குகளை விட மோசமாக இந்த கேள்வியை கேட்டிருப்பார்கள். அந்த முனாஃபிக்குகளாவது என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஏதோ பார்த்தா இருப்பானா, பொய்யா சொல்லி வாக்கு பொய் வாக்குக்கு மாற்று பண்ணிட்டாரு, பொய்யான வாக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லி. ஆனால் இவர்களாக இருந்திருந்தால் அந்த இந்த வாசகத்தை கூட சொல்லி இருப்பார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு தூரம் சுற்றி நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு தெரியாத ஒளி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லி. ஏன்னா அறிவு, எங்கள் அறிவு எங்கள் கண்ணுக்கு தெரியலையே. எல்லாம் உங்கள் அறிவுக்கு தெரிய வேண்டும், எல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு புலப்பட வேண்டும் என்ற அவசியத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை. சஹாபாக்கள் நம்பினார்கள். சரி, நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? சிரியா ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? ஈராக் வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? அந்த கஜானாக்கள் கொண்டு வந்து மதினாவிலே குவிக்கப்பட்டதா இல்லையா? அல்லாஹு அக்பர். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அந்த வெற்றி கொள்ளப்பட்ட சம்பவங்களை படித்து பாருங்கள். போரிலே வெற்றி கொள்ளப்பட்ட அந்த தங்கம் வெள்ளி நகைகள், எத்துணை வகையான நகைகள் மஸ்ஜித் நபவியிலே ஓரத்திலே கொண்டு வந்து கற்களை போன்று மண்ணை போன்று குவிக்கப்படுகிறது. அதை ஏறிட்டு பார்ப்பவர் கூட யாரும் இல்லை. அங்கே ஒன்று சேர்க்கப்பட்டது ஒரு பக்கம், இங்கே மதீனாவிற்கு வந்தவுடனே அள்ளும் பொழுது யாராவது ஒருத்தருடைய பையில ஏதாவது மிச்சம் மீதி கிடந்திருக்குமா இல்லையா? பல பேர் அள்ளி கொண்டு போய் கொடுக்கறாங்க. அப்ப நீங்க அள்ளி போடும்போது பையில உள்ளது எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்க போயிடுறீங்க. அப்ப வீட்டில் போய் உங்களுடைய சாமான தனியா பிரிக்கும் பொழுது அங்க பார்த்தா உள்ளார ஒரு சின்ன கல்லு கிடக்குது, உன்னால ஒரு சின்ன மோதிரம் கிடக்குது, ஏதாவது ஒரு பொருள் கிடக்குது. அந்த சஹாபி என்ன செய்கிறார்? மீண்டும் வந்து அதை கொண்டு வந்து அந்த குவியிலே போட்டு செல்கிறார். சுப்ஹானல்லாஹ். யாராவது பார்த்தாங்களாங்க? யாராவது செக் பண்ணாங்களா? செக்யூரிட்டி செக்கிங், கீழ இருந்து மேல வரைக்கும் ஏதாவது உள்ளார வச்சிருக்கிறியான்னு சொல்லி ஏதாவது ஸ்கேனிங் செஞ்சாங்களா? யார் செய்கிறார்கள் ஸ்கேனிங்? அல்லாஹ் மேலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பார்க்கிறான் இந்த ஒரு மோதிரத்தை, இந்த ஒரு தங்கத்தினுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு பேரித்த கொட்டையினுடைய ஒரு கீரல் அளவு என்னிடத்தில் இருந்தாலும் நான் கனிமத்தில் மோசடி செய்தால் அல்லாஹ் என்னை நிறுத்தி விடுவான் மறுமையிலே என்ற அந்த அச்சம் அவர்களுடைய அந்த சிறிய சிறிய பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து போட வைக்க வைக்கிறது. சிந்தித்து பாருங்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த தோழர்களுக்கு கொடுத்த ஈமானை பாருங்கள். இந்த இறை நம்பிக்கை, இந்த இறை விசுவாசம், இந்த இறை அச்சம் இந்த சமுதாயத்தில் இருக்கும் காலமெல்லாம் இவர்கள் தோல்வியடைய மாட்டார்கள். அப்படித்தான், எப்போது இந்த இறை அச்சம் முஸ்லிம்களிடத்திலே குறைந்ததோ, இந்த அமானித பேணுதல் குறைந்ததோ, அப்போது இழிவை பின்னடைவை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டிய துணையோ பாடங்கள் இருக்கின்றன. அதிலே குறிப்பாக உண்மையான அடிப்படை பாடம், அடிப்படை நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் கூறினால் அது அல்லாஹ் கூறியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தால் அது அல்லாஹ்வுடைய கட்டளையால் செய்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை பற்றி முன்னறிவிப்பு செய்தால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்கள் செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹ்வின் மீது முழுமையாக திருப்தி கொண்டு அவர்கள் சொல்லியதை உண்மைப்படுத்துவது, இதுதான் நாம் படிக்க வேண்டிய ஈமானிய பாடம்.